எந்த தெய்வமும் எனக்காக இறங்கி வந்ததாக சொல்லப்படவில்லை. எல்லாம் அங்கங்கே இருக்குது, நாம தான் நம்பணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ மதத்தில், இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் என்கிற பிதாவினுடைய வெளிப்பாடு மகன் வழியாக வெளிப்பட்டது. அந்த மகன் எங்கேயோ உட்கார்ந்திருந்தவர் அல்ல, எனக்காக என் மத்தியில் கூடாரம் அமைத்து இதோ நேரம் வந்த பொழுது அந்த நேரத்திலே கல்வாரி மலையிலே ஏறி இரத்தம் சிந்தி தன் கரங்களை விரித்து தன்னுடைய கற்புக்கு இதோ பங்கம் அடையக்கூடிய விலையிலே ஆடைகளை எல்லாம் அவிழ்த்த நேரத்தில் எல்லாம் அவர் தன்னை அடிமையின் தன்மை பூண்டவராக வார்த்தையிலே அல்ல மக்களே, செயலிலே காட்டி என்னிடத்தில் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பார்ந்த மகனே, நான் உனக்காகத்தானே இதெல்லாம் செய்தேன். தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் சொல்கிறோம் லேவியர், லேவியின் புதல்வர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் காணிக்கையாக்கப்பட்டு விட்டார், அதனால் நமக்கு எல்லாமே கொடுக்கப்படும், ஏதோ ஒரு ரிச்சுவல் நடந்துருச்சு அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய காணிக்கையாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியோட என்னையும் நான் ஒப்பிட்டு பார்க்கணும், உன்னையும் நீ ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவர் ஒரு கணவனை மனைவியை கையை பிடிச்சு கொடுத்திருக்கிறார்னா, மனைவியை கணவனுக்கு காணிக்கையாக்கி இருக்கிறார், கணவனை மனைவிக்கு காணிக்கையாக்கி இருக்கிறார். அதனால மனைவிக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தன்னுடைய அந்த மனைவிங்கிற உரிமைய கணவனுக்கு கொடுக்கணும். கணவனுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ மனைவிங்கிற உரிமைய மனைவி எடுத்துக்கிறதுக்கு கணவன் அனுமதிக்கணும். Praise the Lord. இதுதான் காணிக்கையாக்குதலினுடைய அடையாளம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரத்தில் 14-18 உள்ள இறைவசனங்கள் மிக அழுத்தமாக ஆண்டவருடைய அந்த காணிக்கையாக்குகிற நிகழ்வினுடைய ஆழத்தை நமக்கு பேசுகிறது. அதோ அந்த வார்த்தையை சொல்லுகிறது, ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகள் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகள் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். யாரு? இயேசு சுவாமி. இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ காணிக்கையாக்கப்படுகிற இயேசு எதற்காக பிறந்தார் அப்படின்னா, சாவின் வழியாக சாவை வென்று இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னை காணிக்கையாக்குகிறார். த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்டேஷன். ஒரு சட்டம் சொல்லுது, அதனால கோயிலில் கொண்டு போய் காணிக்கையாக்குறாருங்க இயேசுவ அப்படின்னு இருந்தாலும், ஏன் இயேசு மனிதனாய் பிறந்து அந்த சட்டத்திற்கு உட்பட்டவராய் தன்னை கையளிக்க வேண்டும் அப்படின்னா, இதுதான் பர்பஸ். த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்டேஷன் இஸ் நத்திங் பட் டு கிவ் ஹிஸ் லைஃப். அதை யார் செய்தான்னா, பிதாவாகிய கடவுள் செய்கிறாரு. ஆகவே தான் இதோ அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார். அப்போ நமக்கு தான் துணை நிற்கிறாரு. அப்போ அந்த தெய்வத்தினுடைய அந்த அடையாளத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இயேசு சாமியினுடைய காணிக்கை என்பது இன்னும் விலாவரியாக லூக்கா நற்செய்தி 2:22-40 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை நீங்கள் பூசையில் வாசிக்க கேட்பீங்க. ஸோ இந்த இரண்டு காரியம், இந்த நற்செய்தியில் இரண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவர் விருத்த சேதனம் செய்து கொள்கிறார். அந்த நாட்டில் சட்டத்தின்படியாக ஆண்டவருடைய இல்லத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த இரண்டு அடையாளங்களும் நம்முடைய வாழ்வில் சிந்திக்கப்பட வேண்டிய, உள்ளத்திலே வைத்து நாம் அதை யோசிக்க வேண்டிய அடையாளங்களாக இருக்கிறது. ஹி வாஸ் சர்க்கம்சைஸ்ட். இயேசு சுவாமிக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய தளத்திலே நீ காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனத்திற்கு இணையான எந்த காரியத்தை நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய், அது உடல் விருத்த சேதனம். இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிற விருத்த சேதனத்திற்கு இணையான அடையாளம், உள்ளத்தை விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள் என்ற ஆண்டவருடைய அழைப்பை நாம் மறந்துவிடக்கூடாது. உள்ளத்தை விருத்த சேதனம் செய்வது, இதோ நம்ம விரும்புகிறதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது விருத்த சேதனத்தின் அடையாளம் அல்ல. ஆண்டவருக்கு எப்படி அந்த வழியை அந்த இனம் கொடுத்து கடவுளை மகிமைப்படுத்தியதோ, அதே போல நீங்கள் கடவுளுக்காக ஒரு வழியை ஏற்றுக்கொள்வது தான் விருத்த சேதனத்தின் அடையாளமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக அவருடைய இரக்கத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைத்து இந்த வழியை ஏற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் உன்னை துன்பப்படுத்தி பார்க்கிற சாடிஸ்ட் அல்ல, நீ அவருக்காக மனம் வந்து அதை கொடுக்கிற பொழுது அவர் பெரிய இரக்கத்தை உனக்காக வைத்து உன்னுடைய கவலைகளுக்கு பின்னாலே அவர் வந்து உனக்காக அவர் கவலைப்பட்டு நீ ஒன்று தான் செஞ்ச அவர் ஒன்பது இரக்கத்தின் காரியத்தை, வழியின் காரியத்தை உனக்காக செய்து உன்னை அவர் மாட்சிக்கு உட்படுத்துவார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒரு பாடல் ஒன்று, இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும் என்கிற பாடல், 98வது பாடல். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், ஆண்டவரால் எல்லாம் கைகூடும். எப்போ உனக்காக கடவுள் அதை செய்வார் அப்படின்னா, நீ ஆண்டவருக்கு உன்னை காணிக்கையாக்கி அந்த காணிக்கையின் அடையாளமாக நீங்கள் நிற்கிற பொழுது. எண்ணிக்கை நூலில் 7வது அதிகாரம் 10வது இறைவசனத்தில் நம்ம ஒரு காணிக்கையினுடைய அடையாளத்தை பார்க்குறோம். வாசிங்க, எண்ணிக்கை 7:10. மேலும் பலிபீடம்
திருப்பொழிவு
செய்யப்பட்ட நாளில்
அதன் அர்ப்பணத்துக்காகவும்
தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து
பலிபீடத்தின் முன் வைத்தனர்.
பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். திருப்பொழிவு செய்யப்படுகிற அந்த நாளில் அர்ப்பணத்துக்காக காணிக்கைகளை கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர். இப்போது இயேசுசாமி கோயிலில் போய் வைக்கப்படுகிறார், எதற்காக? அர்ப்பணத்திற்காக. நீங்களும் ஆலயத்தில் ஒரு நாள் வைக்கப்பட்டீங்க அர்ப்பணத்திற்காக. உங்கள் தாயும் தந்தையும் உங்களை முதல்ல யாருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க? ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்க. இணைச்சட்டம் 12:6 வாசிங்க. இணைச்சட்டம் 12:6.
உங்கள் எரிபலிகளையும்
மற்ற பலிகளையும்
மத்தில் ஒரு பங்கையும்
அர்ப்பண காணிக்கைகளையும்
நேர்ச்சை காணிக்கைகளையும்
தன்னார்வ பலிகளையும்
ஆடு மாடுகளின் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள்.
பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் கொண்டு வர கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் காணிக்கைகளை கொண்டு வாங்கன்னு கேட்குறார். அதில் இந்த உயிர்கள் வருகிற போது ஆடு மாடுகளினுடைய தலையீற்ற கடவுள் கேட்குறாரு. இதனுடைய நிறைவாகத்தான் இயேசு சுவாமி சட்டத்தில் முதல் மகன்களை ஆண்டவர் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கப்படணும்னு பழைய ஏற்பாட்டில் சட்டமாய் வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நிறைவு தான் இயேசு சுவாமி தன்னையே அந்த இடத்துல அவர் அர்ப்பணமாக்குகிறார். இதோ இந்த நேரத்தில் கடவுள் ஏன் இந்த காணிக்கைகளை கேட்கிறார்? அவருடைய இரக்கத்தை உன்மீது வைக்கிறதுக்கு நீ உன்னுடைய இரக்கத்தின் புத்தகத்தை திறக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
நீ உன் இரக்கத்தின் மனதை திறக்காம கடவுள் மட்டும் இல்லை, நீ நிறைவை காண விரும்பாம நீ பெறுகிற அடையாளமாகவே இருந்து சரி எதையும் சாதிக்க முடியாதப்பா. நீ உன்னுடைய இரக்கத்தின் கதவை நீ திற முதல்ல, நான் பிறகு எவ்வளவு உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ காண்பாய் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை இந்த வேளையில் அழைத்து கொண்டிருக்கிறார். ப்ரைஸ் தி
லார்ட்.
எல்லாம் எந்திரிச்சு நின்று இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும் என்கிற இந்த பாடலை பாடி, விதைப்பவனாலும் அல்ல இறைப்பவனாலும் அல்ல விளைய செய்யும் கடவுளாலேயே எல்லாரும் செழித்து வாழ்வார்கள். இதோ உன்னை செழித்து வளர செய்வதற்காகத்தான் கடவுள் இதையெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. உன்னுடைய செழிப்பு ஒருவேளை குறைவுபட்டிருந்தா இதோ நீ இதிலிருந்து யோசிக்கணும், அர்ப்பணமாக்கப்பட்டிருக்கிற நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அபிஷேகமான என்னுடைய காணிக்கையை, என்னுடைய அந்த இயல்பை, நான் வலி மிகுந்த அந்த காணிக்கையை கொடுக்கிறேனா? எப்படி ஒரு ஆடு வெட்டப்படுகிற பொழுது, அது எரிக்கப்படுகிற பொழுது அந்த உயிருக்கு ஒரு வலி ஏற்படுகிறதோ, அதே போல அர்ப்பணிக்கப்பட்ட நீயும் நானும் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக, நம்மை உயிருள்ள காணிக்கையாக படைக்கணும். அதில் வலி இருக்கும், வேதனை இருக்கும், ஆனால் அதோடு கூட உன்னை நீ படைக்கிற பொழுது ஆண்டவர் இரக்கத்தை உன்மீது வைத்து, விதைத்த உன்னால் அல்ல என்னாலேயே இது நடக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் இதோ நீ உணர உனக்கு உதவி செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும்.
தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும்.
அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த ஆண்டவர் காணிக்கையாக்கப்பட்ட இந்த பெருவிழாவினுடைய இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட்.
என் தேவ பிள்ளைகளே, யூடியூப்பில் தானே போகுது, டிவியில் தானே பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. நேற்று ஒரு சம்பவம், ஒரு சாட்சியம், நம்முடைய சேலத்துக்கு பக்கத்தில் பூமனூருங்கிற ஒரு கிராமத்தில் நான் அங்கே ஒரு இறை செய்தி கொடுப்பதற்காக மாதா டிவியிலிருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏதோ அருங்குடை இல்லத்திலிருந்து வரக்கூடிய அந்த யூடியூப் சேனல்களை நான் பார்க்குறேன், பவர் ஆஃப் காடில் பிரதர் போடக்கூடிய சேனல்களை நான் பார்க்குறேன், அந்த இறை செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தேன், என்னுடைய டிஸ்கில் 3 எலும்பு உடைந்து விட்டதாக நான் டாக்டர் சொல்லி நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். அப்போது என்னை புரட்டி தான் அப்படி போடுவாங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், நான் எழுந்து இப்போ உங்கள் முன்னாடி நானே டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
இந்த மாதிரி நிறைய சாட்சியங்கள், நிறைய சாட்சியங்கள். ஃபாதர் இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் சொல்ல நேரம் இல்லை, ஏன்னா சாட்சியத்தின் நேரமாக மாறிடக்கூடாது. இறை செய்தியின் நேரம் இதில் நம்ம நியாயத்தோடு இருக்கணுங்கிறதுனால நாங்கள் அவ்வப்பொழுது ஒரு சில சாட்சியத்தை உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். நிறைய சாட்சியங்கள் எங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்களுடைய சாந்தி அக்கா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அக்கா சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மையா? எத்தனை ஃபோன் கால்ஸ் வெளியிலேருந்து இப்போது வெளிநாட்டிலேருந்து வருதா இல்லையா?
வருது.
சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள்.
வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி யூடியூப் செய்தி கேட்டோம், சுகம் கிடச்சிருச்சு, யூடியூப்பில் அவங்க செய்தி பார்த்தனால ப்ரேயர் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறாங்க.
சாட்சியத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறாங்க. பிரைஸ் தி
லார்ட்,
பிரைஸ் தி லார்ட,
பிரைஸ் தி லார்ட.
அருங்குடை இல்லம் உலகளாவிய அளவில் அது ரீச் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன செய்யணும்?
அதான் எல்லாத்துக்கும் போயிடுச்சு, அப்புறம் என்ன, நாம் வீட்லேயே உட்காந்திப்போம் அப்படின்னு.
வீட்லேயே உட்காரலாமா? உட்காரக்கூடாது. ஆண்டவரை நோக்கி ஓடி வரணும். அநேக பிள்ளைகள் இஸ்ரேல் மக்களிடத்தில் உங்களை அனுப்புகிறேன்னு திருத்தூதர்களை பார்த்து இயேசுசாமி சொன்னது போல் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில், அருங்குடை ஆண்டவருடைய பெயரால் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். திருச்சியில் இருக்கிற மக்களிடத்தில் உங்களை நான் அனுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட்.
திருச்சியில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இந்த அருங்குடை இல்லம் எல்லாருடைய கண்களையும் பிசாசானவன் மறைச்சி வச்சுருக்கான். நிறைய பேர் ஏதாவது பேய் தொல்லை, பிசாசு தொல்லை, கடன் தொல்லை, கஷ்டத்தின் தொல்லை அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, அங்கே போனால் ஒரு நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லை பாதர், நம்ம ஸ்டாண்டர்டு வேணும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட்னா என்ன? அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்கன்னா, எல்லாம் சென்ட் போட்டுக்கிட்டு கும்முன்னு அப்படி கோயிலில் அப்படி காரில் வந்து இறங்கி அப்படி வந்து அப்படி நின்றுட்டு. எந்த ஸ்டாண்டர்ட் இங்கே இல்லை, ஆண்டவர் தான் இங்கே ஸ்டாண்டர்டு. ஹல்லேலூயா,
ப்ரைஸ் தி
லார்ட். சாமியார் கூட ஸ்டாண்டர்டு கிடையாது, சாமியாரை கூட அந்த ஸ்டாண்டர்டில் வச்சு நான் பார்க்கறது இல்லை. எந்த ஊழியக்காரரையும் நம்ம அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, குருவானவரையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை உற்று பார்க்கிறவர்கள் அவரை நோக்கி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
வார்த்தையினுடைய பிடிப்பு, திரைச்சீலை மூடப்பட்டு இருக்கிறது. எங்கெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு திரை மூடப்பட்டு இருக்கிறது. அருங்குடை இல்லத்தை பலருடைய கண்களுக்கு பிசாசு வெளிப்படுத்தாம ஒரு திரையை மூடி வச்சிட்டான். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள் தான், கெட்டவர்கள் நான் சொல்லல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு லைன் இருக்குங்க, சட்டம். இந்த சட்டத்துக்குள்ளேயே நிக்கிறவங்க அவங்க எல்லாம் என்னைக்கு வேணாலும் கீழே விழுந்துடலாம். சட்டத்தில் நீ நின்னா காணாம போயிடுவ. அதனாலதான் பவுலடியார் சொல்றாரு, சட்டம் தாண்டா பாவம் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட்.
நீ ஒரு அளவுக்கு தான் சட்டத்தில் நிக்கணும், ஒரு ஒரு லெவலுக்கு மேல நீ ஆசீர்வாதத்தின் கூட எல்லைக்குள்ள போகணும். உங்க குழந்தை பிள்ளை பிறந்த உடனேயும் பால் குடிக்குதுங்க, ஒரு தாய்ப்பால் குடிக்குது. 1 வயசுக்கு குடிக்கும், 2 வயசுக்கு குடிக்கும், 3 வயசுக்கு குடிக்குமா? சரி, 3 வயசுக்கு கூட குடிச்சிட்டு போயிடுது, பால் குடிக்குது, அம்மா கிட்ட பால் வாங்கி குடிக்குது. குழந்தை பிள்ளை பால் குடிக்கலன்னா வருத்தப்படுவோம், குழந்தை பிள்ளை பால் குடிக்கலன்னா வருத்தப்படுவோம் தானே. ஒரு ஊரில் கிராமத்தில் இருந்தேன், ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்து என்னை கூப்பிட்டாங்க, செபம் பண்ணணும் வாங்க அப்படின்னாங்க. எனக்கு என்னது இவங்க வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு, பிள்ளை பால் குடிக்க மாட்டேங்குது நாங்கள் ஐயோ, அதுக்கு நம்ம என்னடா செய்யுது, என்ன என்னத்தை செவம் பண்ணுறது? அப்போ அப்போ தான் சாமியாராகி பங்கில் போட்டிருக்கிறாங்க, ரெண்டாவது வருஷம்தான். இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. சரி, கூப்பிட்டுட்டாங்க, செவம் பண்ணுவோன்னு போய். அவங்களுக்கு எப்படி செபிக்கணும்னு தெரியாது இல்லையா, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்ன கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்கம்மா அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் அவங்க அவங்களுக்காக உங்கள் பேர் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த குழந்தைக்கு பால் குடிக்கலன்னா நீங்கள் தானே படைச்சிங்க, இந்த குழந்தைக்கு பால் குடிக்கணும் இல்லை, திஸ் இஸ் அன் ஆர்டர், இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது, இந்த குழந்தை இப்போ குடிக்காமல் நிற்கிது, நீங்கள் நாவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அவங்க செய்தி கொடுத்தாங்க, குழந்தை பால் குடிச்சிருச்சு அப்படின்னாங்க. எனக்கு அப்பாடா நிம்மதி ஆயிடுச்சு. அப்பாடா கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாரு, கேட்பாரு, நம்ம கேட்கணும் அவ்வளோதான். அடுத்தவங்களுக்காக கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. ஆண்டவரே என் தொந்தியை கொஞ்சம் குறைச்சி விடுங்க, அவர் சொல்லுவார், எக்ஸசைஸ் பண்ணுடான்னுவார். நமக்கே குறித்து எவ்வளோ தான் எவ்வளோ நாள் தான் நம்ம கவலைப்படுறது, அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் கவலைப்படுவோமே. தேவ பிள்ளைகளே, இந்த குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், குழந்தை 3 வயசு வரைக்கும் பால் குடித்தா போயிட்டு போகணும்னு விட்டுறலாம், 4வது வயசுலேயும் குடிக்குது, 5வயசில் குடிக்குது. ஸ்கூலுக்கு போகிறப்ப அம்மா பால் என்னண்ணா நீங்கள் என்ன செய்வீங்க, போலிச்சுன்னு அரைஞ்சிருவீங்க. அதே தாய், கவலைப்பட்ட தாய் தான், புள்ள பால் குடிக்கலன்னு கவலைப்பட்ட தாய் வயதை கடந்த பிற்பாடு அந்த மகன் பால் குடிச்சிக்கிட்டே இருந்தான்னா கவலைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா? கவலைப்படுவாங்க. நீங்கள் கடவுளும் அப்படி தான், நீ ஆரம்பத்தில் பால் குடித்தப்பா பால் குடிக்கிற மாதிரி விசுவாச காரியங்களை நான் சொல்கிறேன், உடனே பால் குடிக்கிறதுலே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. புட்டி பால் தானே எங்கள் அம்மா கொடுத்து வளர்த்தா, எனக்கு எங்கள் தாய் பாலை கொடுத்தா இடுப்பெல்லாம் இப்போல்லாம் நிற்கவே முடியல, தாய்ப்பால் குடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்த 60 வயசுலையா? 60 வயசில் நீ கவலைப்பட வேண்டிய விஷயமா? ஒரு பாட்டியம்மா, ஒரு அவங்களுக்கு வயசு 67 என்னமோ சொன்னாங்க, வந்து நின்றுட்டு எங்கள் அம்மா எங்களெல்லாம் ஒழுங்காக வளர்க்கலை, எப்போ நடத்ததை நீ இப்போ வந்து சொல்லிட்டுருக்க. தேவ பிள்ளைகளே பாருங்கள், நிறைய நேரம் நம்ம சட்டத்தில் நின்றுட்டுருக்குறோம். பவுலடியார் சொல்கிறாரு, நீ எப்போ தான் பால் குடிக்கிறத விட்டுட்டு திட உணவு திங்க போகிற? அப்போ பால் குடிக்கிறது எப்போவுமே தப்பாக ரைட்டாக இருக்க முடியாது இல்லையா, லெவல் தாண்டி. அதே மாதிரி தான் கடவுளும் இன்றைக்கி நம்மளெல்லாம் திட உணவு சாப்பிட வாப்பான்னு கூப்பிடுறாரு, ஆவிக்குரிய திட உணவு. அதை எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் அநேகர் பால் புட்டியோடையே உட்காந்துருக்குறாங்க. ஃபாதர் எங்களுக்கு சும்மா ஒரு பூசை அப்படி ஜல் 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 ஜல்னு ஒரு பூசை வச்சு விட்டு போதும். ஒரு கிராமத்தில் இருந்தப்போ பொங்கல் மந்திரிக்கணும் பொங்கல் மந்திரிக்கணும்னு ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் சாயந்தரம் 6 மணிக்கு இங்கே பூசை, பொங்கல் பூசை, நான் இங்கே நிற்கிறதா, என் பங்கில் நிற்கிறதா, உன் ஊருக்கு வரதா, அது என் பங்கும் கிடையாது, என் சப்ஸ்டேஷனும் கிடையாது, அது அடுத்த பங்கு. அவங்க ஃபாதர் வரலன்ட்டு என்னை வந்து, ஃபாதர் கால்பா யாருமே இல்லை ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர் வந்து ஒரு பூசை. நான் சொன்னேன், சரி நான் 5 மணிக்கு வரேன், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, 5 மணிக்கு ஷார்ப்பாக ஒரு பூசி ஆரம்பித்து கொஞ்சம் வேகமாக பூசை வச்சிடலாம்ல, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பூசையை முடிச்சுட்டு சீக்கிரம் மந்திரிச்சுட்டு நம்ம ஒடியாந்துடலாம். அவர் 6ங்கிறது ஒரு 6:30 வந்துட்டோம்னா கூட பரவாயில்ல, அவங்க அதுக்குள்ளே இந்த விரை விரைவெல்லாம் வச்சு எல்லாம் கொளுத்தி பொங்கலை கொதிக்க வைக்கிறதுக்குள்ளாட்டி நம்ம வந்துடலாம், நம்ம வந்து சீனி அள்ளி போட்டோம்னா போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு 4:45 போயிட்டேன். அந்த கோயில் லைட்டாக திறந்து கிடக்கு, 3/4 மூடி இருக்கு, லைட்டாக திறந்துருக்கு. ஆசைப்படியில் ஒருத்தர் துண்டு போட்டு படுத்து கிடக்கிறார். அப்படி என்னை பார்த்து நெந்திரிச்சு, வாங்க சாமி வாங்க. என்ன கோயிலில் யாரையுமே காணோம், பூசை இருக்குன்னாங்க. ஆமாம் ஆமாம் வைப்பாங்க, ஒரு அது ஒரு 7 மணி ஆகிடும்னாரு. எனக்கு நெஞ்சு திக்குன்னு ஆகி போச்சு. 7 மணியா? இப்போ தான் எல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும், அங்கே இப்போ தான் அடுப்பை பற்ற வச்சுருக்கிறாங்க. உட்காருங்க உட்காருங்க, இப்போ என்ன அவசரம், வைக்காருங்க. அவருக்கு நம்ம அவசரம் தெரியாது. பாருங்கள், 4:45 போய் 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. நான் போய் நான் உடனே பூசைக்கெல்லாம் எடுத்து வச்சேன், எடுத்து வச்சுட்டு நீ வந்தாவா வராட்டி போன்னு சொல்லி நான் பூசையாக ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஊர்லெல்லாம் அங்கே சொல்லி கிளி பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வந்து உட்காந்துச்சு. உடனே நான் கடா முடான் பூசை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 5:30 எல்லாம் இது 6:30 ஓரளவு கூட்டம் கூடிருச்சு. எனக்கு கோபம், 6:30 பூசையை முடிச்சுவிட்டு ஃபாதர் பொங்கலை மந்திரிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னார். ஐயோ உன்கிட்ட அன்றைக்கி என்னையா சொன்னேன், இவ்வளோ சீக்கிரம் பூசை வைக்கணும்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொங்கல் மந்திரிக்க போகிற வேகத்தில் அப்படியே கேட்டுகிட்டே போகிறேன். என்ன பண்ணுறது, எளிய மக்கள் தானே, கோவம்தான் பண்ண முடியும், அடிக்கவா முடியும் அப்படின்னு அப்படியே கோவத்தை காட்டிக்கிட்டே போயிட்டே இருந்த பாருங்க. அப்போ தான் அந்த பையன் சொன்னான், ஃபாதர் 5 நிமிஷம் பூசை வச்சாலும் அதுவும் பூசை தானே ஃபாதர்னா. 5 நிமிஷம் பூசையா? எனக்கு புரியல என்ன சொல்கிறான். அப்புறம் தான் அந்த பங்கு சாமியார்கிட்ட பேசும்போது, என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறாங்க, 5 நிமிஷம் பூசைங்கிறாங்க அப்படி. நீ பூசணும், நீ போய் பூசை வச்சியா? கிராமத்துலலாம் பூசைன்னு கேட்டால் அவன் ஆசீர்வதிக்கிறத தான் போ பூசை பூசைன்னு கேட்பான். தெய்வமே, எவ்வளவு அறியாமையின் இருளில் நம்ம நிற்கிறோம் பாருங்கள் பிள்ளைகளே. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே பாருங்கள், இந்த அபிஷேகமான காரியத்தெல்லாம் அதை தான் கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நீ திட உணவை உண்ணணும்னா அறிவை திறந்து விடு, கடவுளை உண்மையாக தேடு. காணிக்கைனா என்ன? சும்மா இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அதனால் மெழுகு திரி பொழிச்சிக்கிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போனால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. வார்த்தையான ஒளி உனக்குள்ளே எழும்பாவிட்டால் நீ மெழுகு திரி பிடித்து கொண்டு கோயிலுக்கு போனாலும் மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை எங்கே எனக்கு கிடைக்கிறது? ஒரு நாள் வரும், இதோ இந்த வார்த்தை தாகத்தோடு மக்கள் அலைவார்கள், இந்த வார்த்தை கிடைக்காதபடி அலைய போகிறார்கள். இதோ இந்த குருவானவருடைய கழுத்துகள் எல்லாம் இருக்கப்படும், வாயெல்லாம் அடைக்கப்படும், அந்த நேரம் வரப்போகிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதோ ஆண்டவருடைய நாட்கள் உனக்கு கொடுக்கப்படுகிற போதே என் தேவ பிள்ளைகளே, நீயும் உன்னை காப்பாத்திக் கொள்ளணும். நீ யாரெல்லாம் காப்பாத்த விரும்புறியோ அவங்களையும் ஆண்டவருடைய அருகில் அழைத்து வரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதோ இதைத்தான் இந்த நாட்களில் நம்ம இந்த திருவிழாவினுடைய நாளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். விடுதலை பயண நூல் 13:1-2 என்ன சொல்லுது பாருங்க. விடுதலை பயணம் 13:1,
ஆண்டவர்
மோசேயை நோக்கி உரைத்தது,
தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே
மனிதரிலும்
கால்நடைகளிலும்
கருப்பையை திறக்கும் எல்லா
தலைப்பேறும்
எனக்குரியவை என்றார். ஹல்லேலூயா. அதிலேயே 13:11-12 வாசிங்க.
உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும் போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது.
பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வாக்களித்த நாட்டை கொடுக்கிற போது, நீ அந்த நாட்டிற்குள் உன்னை அழைத்து செல்கிற போது நீ இதெல்லாம் எனக்கு செய்யணும். அப்போ கடவுள் உங்களையும் என்னையும் எத்தனையோ ஆசீர்வாதத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போல்லாம் சொல்லியிருக்கிறாரு, நீ இதை எனக்கு கொடுக்கணும், நான் உனக்கு இதை கொடுக்குறேன்ல, நீ இதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு இப்படி பார்த்து ஓடிவிட்டோம். இப்போ யோசிச்சு பார்க்கணும், நீ என்ன கடவுளுக்கு கொடுத்துருக்குறீங்க? கடவுள் இப்போ வந்து உனக்கு முன்னாடி நின்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம என்னையே கேட்பார், நான் உன்னைய குருவாகியிருக்கிறேன், நீ குருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன துன்பம் வந்துச்சு, எல்லாம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எனக்கு சாமியார் ஆகவான ஆக மாட்டேனாங்கிற பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்து நின்றுச்சு. ப்ரைஸ் தி லார்ட், பெரிய பிரச்சனை. சாமியார் ஆகவனா ஆக மாட்டேனா, அந்த போராட்டம், இந்த சாட்சியத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த போராட்ட நேரத்தில் என் கடவுள் என்னை காப்பாத்துறார், அவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறாரு, அவர் அடையாளத்தை காட்டினாரு. இதோ இந்த அடையாளத்தை நீ பாரு, உனக்கு கிடைக்கும். அந்த அடையாளம் என்னது? அந்த அடையாளத்தை நான் பார்த்துட்டேன், அந்த அடையாளம் எனக்கு கிடைச்ச உடனே நான் மகிழ்ச்சி ஆயிட்டேன். ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, என் மனசுல நிறைவு, என்னுடைய குருப்பட்டத்தை நிறைவா நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட திரும்பி கேட்டாரு, இப்போ நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேனே, நீ எனக்கு என்னடா கொடுக்க போறன்னாரு. அதனாலதான் இங்க உனக்கு முன்னாடி நின்று நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு விருப்பமான நிகழ்வா? இது என்னுடைய உடல், என்னுடைய மனித இயல்பின்படி நான் பார்க்கிற போது எனக்கு விருப்பம் இல்லாத நிகழ்வு. ஆனால் என் ஆண்டவருக்கு இது பிடித்தமாக இருப்பதனாலே நான் இந்த காரியத்தை சிரமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். மனித இயல்பு சொல்லுங்க, மனித இயல்பு சொல்லு, இது எதுக்கு வேண்டாம், போ தூக்கி போடு. எல்லாரையும் மாதிரி சும்மா உட்காரு, உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு உட்காரு சொல்லும். ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் அப்படி இல்லையே, நீ நானாக மாறணும்னு சொல்லிதானே நான் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, நான் தடையிலிருந்து உன்னை விலக்கி காப்பாற்றின. நீ அடுத்த தடையை நோக்கி யோசிச்சுட்டு இருக்கிற, ஆண்டவருடைய பிள்ளைகள் 40 வருஷமா பாலைவனத்துல அப்படியே முடங்கி முடங்கி போனாங்க. என்ன நடந்தது? முதல்ல ஒண்ணு கேட்டாங்க, ஒரு தடை, செங்கடல கடக்கணும் ஆண்டவரே. ஐயோ, பின்னாடி வந்துட்டான், திறந்து விட்டார் வழிய. திறந்து விட்ட உடனே அங்கிட்டு போனோடனையும் அடுத்த ஆசீர்வாதத்தை நோக்கி அவங்க பார்க்கல. அவங்க உடனே பசிக்குது, ஏதாவது போட சொல்லுங்க, இங்கே கொள்றதுக்காக கொண்டு வந்தங்களை பாருங்க. அடுத்த தடையை நோக்கி தான் அவங்க பார்த்தாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு விடுவிச்சிட்டாரே, அடுத்தது நான் அவருக்கு என்ன செய்யணும்னு அவங்க யோசிக்கல. அடுத்த தடை வயிற்றுக்கான தடை, மண்ணாவை போட்டாரு. மண்ணாவை தின்னு தின்னு வாயெல்லாம் சப்பு சப்பு நாய் போச்சு. எங்களுக்கு வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கிற மாதிரி எதாவது போட சொல்லு. காடைகளை போட சொன்னார். திருப்பி விற்குது, காடைகள்லாம் மாட்டிக்கிச்சு, தண்ணி கொடு. பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் விடுதலை பயண நூல் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 40 வருஷமாக ஏண்டா கடவுள் அந்த மக்களை இந்த பாலைவனத்தில் சுற்றி சுற்றி அடித்தாரு. இன்றைக்கி விவிலி ஆய்வாளர்கள் பைபிள் இதை பிளான் எடுத்து வச்சு பார்த்தா, அவன் உட்காந்து 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 எந்திரிச்சு போயிருந்தா கூட 4-5 வருஷத்தில் தாண்டி போயிருக்கலாம். 4-5 வருஷத்தில் போக வேண்டியது, 40 வருஷமாக யோசிக்கவே முடியல, பயங்கரமாக இருக்குல்ல. போன வழியெல்லாம் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படி வந்தாங்க? கடவுள் பாலைவனத்திலிருந்து வெளியே ஒரு இனத்தை கொண்டுட்டு போனால் அது கடவுளுக்கு உகந்த இனமாக தான் இருக்கணும்ங்கிறதுக்காக அவர் அந்த பெரிய ஏற்பாட்டை செய்து வைத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளும் வீட்டுக்குள்ள நிறைய பேர் அப்படிதான் கிடக்குறோம், மாட்டிக்கிட்டு கிடக்குறோம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா அடுத்த பிரச்சனையை அட்டாச் பண்ணுவோம், அடுத்த பிரச்சனை. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செஞ்சிட்டேன் முதோ காரியம், அந்த காரியத்துக்கு நீ என்ன பதில் செய்திருக்கிற நீ சொல்லு எனக்கு. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், இதோ ஆண்டவர் ஏன் இப்படி காணிக்கைகளை கேட்டார்? தன்னை சட்டத்திற்கு உட்படுத்துவது போல எல்லோரும் சட்டத்திற்கு உட்பட்டு, கடவுளுடைய அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தங்களை கடவுளுக்கு உகந்த மேன்மைக்குரிய அடையாளங்களாக படைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு இதெல்லாம் அவர் செய்து காட்டுறாரு. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். யோவான் செய்தி 3:16 வாசிங்க. யோவான் செய்தி 3:16, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும்
அழியாமல்
நிலை வாழ்வு பெறும் பொருட்டு
அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
ஏன் கடவுள் மகனை உலகுக்கு அனுப்பினார்? பர்பஸ் என்ன, திட்டம் என்ன? அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளணும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறுவாங்க. அப்போ நம்பிக்கை கொண்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? அழியாமல் நிலைவாழ்வு பெறணும். இந்த அழியாத நிலைவாழ்வு உனக்கு கொடுக்க ஆண்டவர் ஆசைப்பட்டார். அதற்காக மகனை அனுப்பினார். அந்த மகன் மீது நம்பிக்கை கொண்டினா போதும். ஏன்னா அந்த மகன் தலைப்பேராக இதோ தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் மிக அடையாளமாக, ஒரு முக்கியமான அடையாளமாக கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து இன்று இந்த பூமியிலே அனைவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர்? இதுதான் இன்றைக்கு கேள்வி. தந்தைக்கு மட்டுமல்ல, நமக்கும் அவர் நம்மை காணிக்கையாக்கி இருக்கிறார். தந்தைக்கு மட்டுமல்ல, இயேசு தன்னை காணிக்கையாக்கிட்டார் இல்லை, நமக்கும் அவர் தம்மை காணிக்கையாக்குனார். பைபிள் சொல்லுது, கலாத்தியர் 2:20 கலாத்தியர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 2:20 என்ன சொல்லுது பாருங்க. இயேசு சாமி வந்து, டா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எங்கள் அப்பா சொல்கிறதான் நான் கேட்பேன், எங்கள் அப்பா இதை சொல்லிட்டார், நான் அடுத்தவனால் அன்பு செய்ய முடியாது, நான் எங்கள் அப்பாவை தான் அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்லலை. கடவுள் தந்தைக்கும், இயேசு சாமி தந்தைக்கும் தன்னை அர்ப்பணமாக்கினார், தந்தைக்கும் கீழ்ப்படிஞ்சார். அதே சமயம் இந்த மனுக்குலத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் நம்மை தன்னையே அவர் அர்ப்பணமாக்கினார். கலாத்தியர் 2:20 பவுலடியார் சொல்கிறாரு,
எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல,
எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல,
கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார்.
கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறாரு.
இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில்,
அவர் மீது நான் என் நம்பிக்கையை வச்சேன், அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில
நான் இவ்வுலகில் வாழ்கிறேன்.
அந்த அடிப்படையில தான் அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன்.
இவரே என் மீது அன்பு கூர்ந்தார்.
பாத்தீங்களா, அவர் என் மேல அன்பு கூர்ந்தார்,
எனக்காக தம்மையே ஒப்புவித்தார்.
ஹாலேலூயா. Praise the Lord.
Praise the Lord.
ஏன் பவுலடியாரு வெறித்தனமா ஓடினாரு? ஏன் பவுலடியாரு தன் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, ஐயோ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா என் குடும்பத்தோடு இருக்கணும். பவுலடியார் மட்டும் இல்லைங்க, திருத்தூதர்கள் எல்லோருமே ஒரு பக்கமாக ஓடுனாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஏன் ஓடணும்? உட்காந்துக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து கடவுளே உம்முடைய வெளிப்பாட்டுக்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாமே. தமிழகத்துக்கு வந்த ஒரு திருத்தூதருடைய அடையாளத்தை வச்சிருக்கிற நாம, இந்தியாவுக்கு வந்த ஒரு திருத்தூதர், இதோ பக்கத்தில் நம்ம சென்னையில் தமிழகத்தில் அதனுடைய வேரை நம்ம நட்டு வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு நாம் சும்மா கிடக்கலாமா? அப்போ பவுலடியாருடைய வார்த்தை பாருங்க, இவரே என் மீது அன்பு கூர்ந்தார். நான் ஏன் அவரை நம்புனேன்னா, அவர் என் மேல் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார்.
Praise the Lord. Praise the Lord.
Hallelujah.
Hallelujah.
நான் எல்லா இடத்துலையும் சொல்றது தான், நான் ஏன் ஊர் ஊரா போய் கத்தணும், நான் ஏன் இந்த தெய்வத்துக்காக பேசணும், என் இயேசுக்காக நான் ஏன் அறிக்கை செய்யணும்? என் தெய்வம் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு, எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் உன் கடவுள்னு இன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. எல்லா தெய்வத்தையும் நான் படித்து வச்சிருக்கிறேன். எங்களுடைய ஃபார்மேஷனில் எல்லா தெய்வத்தையும் படிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ரிலீஜியனுக்கு போய் ஒரு அனுபவம், இந்த ரிலீஜியனுக்கு போய் அனுபவம், அந்த ரிலீஜியனுக்கு போய் அனுபவம். ஒரு சில பேர் அந்த படிப்பின் பொழுது ஃபெய்த் கிரைசிஸ் வந்துருச்சு, ஃபெய்த்தில் விசுவாசத்தில் ஒரு ஒரு தோல்வி வந்துருச்சு, எனக்கு ஒரு சலனம் வந்துருச்சு அப்படின்னு வெளியில் போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒரு சலனமும் எனக்கு வரலை, எல்லா தெய்வத்தையும் நாங்கள் பார்த்தோம். அப்போது நான் புரிந்து கொண்டது, எந்த தெய்வமும் எனக்காக இறங்கி வந்ததாக சொல்லப்படவில்லை, எல்லாம் அங்கங்கே இருக்குது, நாம் தான் நம்பணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ மதத்தில், இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் என்கிற பிதாவினுடைய வெளிப்பாடு மகன் வழியாக வெளிப்பட்டது. அந்த மகன் எங்கேயோ உட்கார்ந்திருந்தவர் அல்ல, எனக்காக என் மத்தியில் கூடாரம் அமைத்து இதோ நேரம் வந்த பொழுது அந்த நேரத்திலே கல்வாரி மலையிலே ஏறி இரத்தம் சிந்தி தன் கரங்களை விரித்து தன்னுடைய கற்புக்கு இதோ பங்கம் அடையக்கூடிய விலையிலே ஆடைகளை எல்லாம் அவிழ்த்த நேரத்தில் எல்லாம் அவர் தன்னை அடிமையின் தன்மை பூண்டவராக, வார்த்தையிலே அல்ல மக்களே, செயலிலே காட்டி என்னிடத்தில் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பார்ந்த மகனே, நான் உனக்காகத்தான் இதெல்லாம் செய்தேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் சொல்லுகிற அதே வார்த்தையை தான் என் தகப்பன் உங்களிடத்தை சொல்லிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு, இதோ இந்த அருங்குடை இல்லம் அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய இல்லமாக இருக்கிறது. ஒரு மகள் என்னிடத்திலே வந்தால், இதோ ஒரு பிரச்சனை, நான் நன்மை வாங்க முடியாத நிலை, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, நான் கவலையோடு இருக்கிறேன், ஆண்டவரோடு வளர்ந்தேன், ஆண்டவரோடு நான் பழகினேன், கோயிலுக்கு போன, ஆண்டவரோடு பேசின, ஆண்டவரின் அன்பை காட்டினார், அதையெல்லாம் நான் இழந்துட்டு நிக்கிறேன் ஃபாதர், நான் என்ன செய்யணும்? நான் மீண்டுமாய் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வழியே இல்லையா என்று சொன்னேன். நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், என் அருங்குடை ஆண்டவர் எந்த சட்டத்திட்டையும் சட்டத்தையும் திட்டத்தையும் இந்த இடத்துல போடுவதில்லை, அவருடைய அன்பு என்கிற ஒரே ஒரு சட்டத்தை தவிர. நீ அருங்குடைக்கு வா, ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு பெற்று இதோ இந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உணவாய் உனக்கு வருவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா.
அருங்குடை இல்லம் இரக்கத்தை கொடுக்கிற இடம். இந்த இடத்துல சட்டத்திட்டங்களை கடந்து நாம வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யாரையும் நம்ம தராசு வச்சு அளந்து பார்த்து நீ திருப்பலிக்கு உகந்தவனா, இதோ இந்த பலிபூசையில நற்கருணை பெற தகுதியுள்ளவனா என்று நாங்கள் பார்ப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய இரக்கத்தை மட்டுமே இந்த இல்லம் முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் அந்த இரக்கத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே. Praise the Lord.
Hallelujah.
யார் இந்த மகனின் காணிக்கையில் பங்கு கொள்ள முடியும்? கடவுள் எல்லாத்துக்கும், இந்த பவுலடியார் சொல்றது போல எல்லாத்துக்கும் எனக்காக ஒப்புவித்தார்னு அவர் ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கேக்குது, யார் இந்த மகனின் காணிக்கையில பங்கு கொள்ள முடியும்? அவர் எல்லாருக்காகவும் தன்னை கொடுத்துட்டாருங்க. இந்த தரணியில இருக்கிற எல்லாருக்காகவும் தன்னை கொடுத்துட்டாரு. கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்ல, நீ எந்த மதத்தை சார்ந்தவராயிருந்தாலும் இயேசு உனக்காகவும் தான். நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த லிங்க் வரும், இல்லாட்டினா வராது. Praise the Lord.
Praise the Lord.
Praise the Lord. ஆமா, இதோ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு சில டிமாண்ட்ஸ் கடவுள் வைக்கிறார். தந்தையை யாரெல்லாம் மதித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு மகன் தன்னை காணிக்கையாக்குவார். அப்போ நாம் என்ன செய்யணும்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ தந்தை மகன் வந்து தன்னுடைய அன்பை கொடுக்கறதுக்கு, அவர் அவருடைய காணிக்கையை எனக்குரிய காணிக்கையாக மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், நம்ம அதை யோசிக்கிறோம். அதில் தந்தையை மதித்து நடக்கிறவர்கள், தந்தையை மதித்து நடக்கிறவர்கள்னா யார்? படைப்பை அன்பு செய்பவர்கள். மரம் செடி கொடிகளை நம்ம கடவுளாக வழங்குறது இல்லைங்க. We don't worship the nature, but we worship the God of nature. Praise the Lord.
Praise the Lord.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறார், இதோ படைப்புகளை அவர் தான் உருவாக்கினார். மரங்களை அன்பு செய்யணும், இயற்கையை அன்பு செய்யணும், இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிற ஜீவராசிகளை அன்பு செய், பாம்போ பள்ளியோ அன்பு செய். ஏன் அதை தேடி போய் கொள்ளணும்? அது அது உலகத்தில் வாழ்ந்துட்டு போகுது, எல்லாம் கடவுள் படைச்சிருக்கிறார். இயற்கை அன்பு செய். வீட்டில் மரம் நட முடியுமா? ஒரு மரம் வைக்க முடியுமா? மரம் வை. அந்த இயற்கையில் நீங்கள் இணைந்திருக்கணும். ஆண்டவருடைய திட்டத்தில் இது ஒரு முக்கியமான திட்டமா இருக்கிற இயற்கையை வெறுத்துட்டு காலங்காத்தாலையும் நீ இயற்கை அன்பு செய்யறவங்க காலையில நல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு காற்று வரும் பாருங்களேன். இயற்கை காற்று காலையில கிடைக்கும், காலையில அதுக்குதான் விடிய காலையிலலாம் வாக்கிங் எல்லாம் போறாங்க. மொட்டை மாடியில போய் நல்ல சுவாசம், நல்ல காற்று எடுங்க, விடிய காலையில நல்ல ஃப்ரெஷ் ஏர் வரும் அப்படி சொல்றாங்க. அப்படி ஃப்ரெஷ் ஏர் வர நேரத்துல நீ நல்லா ஊதி ஊதி தள்ளிக்கிட்டு இருந்தீன்னா நீ நீ காற்றை மாசுபடுத்துறியா இல்லையா? நீ இத்தினோண்டு தான் நான் வச்சிருக்கிறேன் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இத்தினோண்டு தான் இவ்வளோ பெரிய உலகத்தை மாசுபடுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஊட்ட மாசுபடுத்துற உடலாம் சேர்ந்து உலகத்தை மாசுபடுத்தும். பிரைசலாம் ஹலேலூயா
ஹலேலூயா
தேவ பிள்ளைகளே. அதனால தான் நீ இயற்கையை நேசிக்கிற பிள்ளையா இருந்தீன்னா, உன்னுடைய சுவாசத்தை நேசிக்கிற பிள்ளையா இருந்தினா, இதை எப்படி நீ கண்டாமினேட் பண்ண முடியும்? இந்த சுவாசம் உன்னுடையது, சொந்தமானது அல்ல. எதுக்கு நம்ம ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்? நீ சுவாசிக்கிற போது உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அசிங்கம் போகுது. அப்போ எல்லாருமே அந்த சுவாசத்தை வாங்கிக்கிறாங்க. நீ உன் பிள்ளைகளை கொஞ்சும் போது உன் பிள்ளைகள்கிட்டேருந்து ஒன்றுகிட்டேருந்து உன் பிள்ளைகளுக்கு அந்த கிருமிகள் பாஸ் பண்ணப்படுது. அப்போ இதெல்லாம் நீ உண்மையாக உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறவங்களா இருந்தால் இதை செய்ய முடியாது. உண்மையாக உங்களை நீங்கள் அன்பு செய்கிறவங்களா இருந்தால் உன்னுடைய நுரையீரலை நீ வந்து கெடுத்து கொள்ள முடியாது. அப்போ படைப்பை நீ துன்பப்படுத்தக்கூடாது. படைப்பில் இருக்கிற ஜீவராசிகள், நீங்க ஜீவராசிகளை அன்பு செய்யணும். அதுக்காக ஜீவராசிகளையே அன்பு செஞ்சுட்டு மனுஷனை வெறுக்கக்கூடாது. படைப்பினுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். இயற்கையினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மதிக்க கற்றுக்கொள்ளணும். தண்ணி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை வீணாக விரயமாக நீ செலவு பண்ணக்கூடாது. உன் வீட்டில் டேப் இருக்கும், எல்லார் வீட்லேயும் பைப் இருக்குது. பாத்திரத்தை கழுவுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்தால் போதும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பல நேரத்தில் டப்புன்னு திறந்து விட்டுருவோம், அது தொப்ப தொப்ப தொப்புன்னு ஊற்றும். இத்தினோண்டு தட்டை கழுவுறதுக்கு நம்ம இவ்வளோ தண்ணி செலவு பண்ணோம்னா, இதெல்லாம் நீங்கள் படைப்பை அவமானப்படுத்துகிறீங்க. கடவுளுடைய படைப்பு திட்டத்தில் நீங்கள் பாவகாரியமாக மாற்றி கொண்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே குளிக்கிறது, நீங்கள் ஒரு அறையில் தான் குளிப்பீங்க. உன் உடலுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அதை நீ நிர்மாணிக்கணும். உன்னுடைய அறையில் தானே நீ செய்கிற, இது யாருக்கு தெரியும்? உன் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். நீரை சேமிப்பது, இதோ இந்த இடத்துல நம்ம தண்ணீரை சேமித்து வச்சோம், வீணாய் போகக்கூடிய நீரை சேமித்து வச்சோம். இன்றைக்கி அந்த நீர் இந்த கேணி அந்த கேணியில் எட்டி பாருங்களேன், இந்த கேணி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. நம்ம இந்த நீரை சேர்த்து வைத்ததுனால கடவுள் அதை அபிஷேகமாக இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், ஆண்டவர் வழிகளை இல்லாமல் இல்லை, வழிகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நாம் சின்ன சின்ன அளவில் யோசிக்கணும். இதை பெரிய அளவில் அரசாங்க அதிகாரிகள் யோசிக்கணும். அவங்க யோசிக்கலன்னா அது அவங்க மீது விதிக்கப்பட்ட சாபமா மாறும், அது அவங்க குடும்பத்துல பாயும். ஆமா, நான் என்னுடைய எல்லைக்குள்ள என்ன செய்யணுமோ அதை நான் செய்தாகணும். நீ உன்னுடைய எல்லைக்குள்ள என்ன செய்யணுமோ அதை செய்தாகணும். தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்து நம்ம பேசாட்டு காதுல கேட்காம போக கூடாது. அந்த தண்ணியை நம்ம உடனே அடைக்கணும். சிறிய செயல் தான், ஆனா கடவுளுடைய பார்வையில் அது பெரிய செயல். படைப்பை ஆண்டு நடத்துவதற்காக அல்ல, அந்த படைப்பை காப்பாற்றுவதற்காக கடவுள் உன்னையும் என்னையும் படைத்து வைத்திருக்கிறார். இப்போ தந்தையை மதிக்கிறதுனா பாருங்க, இது மாதிரி இயற்கையை பற்றி பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். இயற்கையில் அடியில் கிடக்கிறதெல்லாம் மனுக்குலத்திற்கு தேவையான சொத்துக்களாக கடவுள் அடியில் புதைச்சி வச்சிருக்கார். அதெல்லாம் நோண்டி எடுத்து காசாக்கி நம்ம வாழ்வாதாரத்தை நிர்ணயம் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அறிவோடு செயல்படுவதை போல, அறிவாளிகளைப் போல அவர்கள் சில பேசி கொண்டிருந்தாலும் அறிவுல பேசுறாங்க, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம விளைச்சல் போயிடுது, நம்மளுடைய இயற்கை போயிடுது, எல்லாமே போயிடுது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? தெய்வ பிள்ளைகள் உணர முடியாத அறிவிலிகளாக இருக்கிறார்களே. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல இருந்து என் தேவனிடத்தில் கை உயர்த்தி அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம ஐயோ புலம்பி புலம்பி நம்ம என்னத்தை சாதிக்க போறோம், என்னால் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. அந்த அதிகாரிகளுக்கு என்னால் அறிவுரை சொல்ல முடியாது. நான் இங்கிருந்து என்ன செய்யறேன்னா என் ஆண்டவரோட கரம் உயர்த்துறேன். ஆண்டவரே, அந்த அறிவாளிகள் அந்த அறிவினர்களுக்கு மத்தியில ஒரு அறிவுள்ள ஞானமுள்ள ஒரு மனுஷனை கொண்டு போய் வைங்கப்பான்னு சொல்றேன். அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த இடத்துல தானியேலின் மீது ஆவியானவர் இறங்கி வரவில்லையா? அப்படியாக ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நீங்க செய்யுங்கப்பா. இன்றைக்கும் பல நல்ல தலைவர்கள், நல்ல அரசியல் அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆங்காங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்க கூடாது எல்லாருமே தீயவர்கள், ஆங்காங்கே நல்லவர்கள். ஆண்டவருக்குரியவர்களை ஆண்டவர் வைத்திருப்பதனால் இன்றைக்கும் இந்த பூமியிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நல்லவர்களுடைய எண்ணிக்கையை ஆண்டவர் அதிகப்படுத்தணும். தீயவன் ஜெயிச்சிடக்கூடாது. நாம் அதுக்காக கரமுயர்த்தி போராடணும். அதுக்குத்தான் அருங்குடை இல்லத்தில் உபவாச ஜெபங்கள் வைக்கப்படுகிறது, பரிந்துரை ஜெபங்கள் வைக்கப்படுகிறது. நாம கூடி ஜெபிக்கிற பொழுது கோடி நன்மையை நம்மால் பார்க்க முடியும். அடுத்ததாக பாருங்க, விடுதலை பயண நூல்ல 18:20 ஆண்டவர் சொல்றாரு, நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். ஆண்டவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். எது சட்டம், எது நியமம்? எரேமியா 7:23 சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன். கடவுள் ஏதோ ஒன்று சத்தத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என் குரலுக்கு நீ செவி கொடுங்கள்னு கடவுள் சொல்றாரு. நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அப்போ ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த கட்டளை என்னன்னு நம்ம அறிந்து செயல்பட வேண்டும் பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது, தந்தையை மதித்து நடக்க கற்றுக்கொள்வதைப் போல மகனை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகனாகிய இயேசு கிறிஸ்துவை மதித்து நடப்பது பாவத்தை வெறுத்து. மகனுக்கு பிடிக்காதது எதுனா பாவம். ஏன்னா நீ ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கிற பொழுது இயேசு சாமியை நம்ம சிலுவையில் ஏற்றுறோம். அந்த சிலுவையில் ஏற்றக்கூடிய நிகழ்வு இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கல்வாரி பலி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. பாவத்துக்காக இயேசுவை சிலுவையிலே கசையிலால் அடிக்கக்கூடிய நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தை உணர்ந்த உடனே அந்த பாவத்தை கழுவணும் நம்ம. ஐயோ, பாவத்தில் விழுந்துட்டோம், மனித இயல்பு, விழுந்துட்டேன், பாவம் செஞ்சிட்டேன். உடனே என்ன செய்வது? உன்னை கழுவிக்கொள்வது, தூய்மை பயணத்தை மேற்கொள்வது. இனிமேல் நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு முடிவு செய்வது. யோவான் 3:18 அவர் மீது நம்பிக்கை கொள்வோர்
தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை.
பாத்தீங்களா, நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை,
ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை.
நீ கடவுள் இயேசு கிறிஸ்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அவரை பிடிக்கும், அவரை பார்த்துருக்கேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இயேசுவை தெரியும், அறிவு ரீதியாக இயேசுவை தெரியும் இவர் யாருன்னு, ஆனால் அவர் மீது நம்பிக்கை எனக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறாங்க, தீர்ப்பு பெற்று விட்டார்கள். இதோ கடவுளிடம், ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளாத நிலையை ஏற்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளைக்கு நம்ம நம்பி அவர் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்துவது. ரோமையர் 8:29 சொல்லுது,
தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்று இப்படி செய்தார்.
ஏன் தலைப்பேரான மகனை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் இங்கே இருக்கு. தலைப்பேரான மகனாய் இயேசுவை கடவுளாகி ஆண்டவர் இந்த பூமிக்கு தரணிக்கு தாரை வார்த்து கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, இதோ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் நம்மை முன்குறித்து வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஏன் கிறிஸ்தவ குடும்பத்தில் உன்னைய படைச்சு வச்சாரு? நீ இயேசுவின் சாயலாக மாறி இருக்கணும். இன்னைக்கு அதுதான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவின் சாயலாக நீ மாறி இருந்தீன்னா உன்னைய பார்க்குறவங்க இயேசுவை புரிந்து கொள்வாங்க, உன்னைய பார்க்குறவங்க இயேசுவை புரிந்து கொள்வாங்க, அப்போ இயேசுவை அவங்க நம்புவாங்க. நம்ம பார்க்குறவங்க நம்மளை பார்க்கல, பிசாசை பார்த்தாங்கன்னா உன்னையும் பழித்துரைத்துக்கிறதோடு உன் கடவுளையும் அவர்கள் பழித்துரைப்பார்கள். ஆகவே தான் ஆண்டவருடைய அந்த மகனை மதித்து நடக்கிற இனமாக நம்ம மாற வேண்டும். மூன்றாவது, தூய ஆவியிலே புதுவாழ்வு. 1 யோவான் 3:24 சொல்லுது. 1 யோவான் 3:24 மூன்றாவது காரியம், தூய ஆவியோடு தந்தையோட மகனோட தூய ஆவியோட இணைந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பற்றி நாம் பேசுகிறோம். 1 யோவான் 3:24 கடவுளுடைய கட்டளைகளை
கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார்.
பாத்தீங்களா, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும், அவரோடு இணைந்திருக்கிறார்.
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம்.
தூய ஆவி உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணி பாக்குறதுன்னா, நீங்க கடவுளுடைய கட்டளையில கொஞ்சமும் பிசராம நடந்தீங்கன்னா நீங்க தூய ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முகம் பார்த்து ஆள் பார்த்து செயல்பட்டதுனால இல்ல. இப்ப இங்க ஆல்பர்ட் ஃபாதர் நிக்கிறாரு, அடுத்து வர்றது ஒரு ஆரோக்கியசாமி நிப்பாரு, அந்தோனி சாமி நிப்பாரு. யார் இங்க நின்னா நமக்கு என்ன? ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அருங்குடை ஆண்டவருடைய இல்லத்துக்கு நான் வாரேன் அப்படின்னு நீ வந்தீங்கன்னா நீங்க தான் ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா,
ப்ரைஸ் தி லார்ட்.
இதோ இந்த ஃபாதர் இருந்தா நான் வருவேன், இவர் இருந்தா நான் வரமாட்டேன், அந்த பிரசங்கியார் வந்தா நான் வருவேன், மற்ற பிரசங்கியாரெல்லாம் எனக்கு பெரிய வல்லமையா தெரியல அப்படின்னு நீங்க ஆள் பார்த்து செயல்படுகிற பிள்ளைகளா இருந்தா உனக்குள்ள ஆவியானவர் இல்லை. பெரிய ஆட்களா இருக்கலாம், பெரிய விவிலியத்தை படிக்கிறவங்களா இருக்கலாம், பெரிய பிரசங்கியாரா கூட நீங்க இருக்கலாம், உங்களிடத்துல ஆவியானவர் இல்லை. நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ நான் இங்கிருந்து பார்க்கணும், ஏதோ ஒருத்தர் வராங்க காசு கொடுக்குறவங்க வராங்க, வல்லமையாக ஜெபிக்கிறது காசு இல்லாமல் வராங்க, சச்சரி ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு நான் சொன்னேன்னா என்கிட்ட யாரும் இல்லை, ஆவியானவர் இல்லை. பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ்
தி லார்ட். ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், கோயிலுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க, அவங்க ஒன்று கூப்பிட்டோடனே அடி மாடு மாதிரி போய் நிற்கிறது. அவர் ஒரு ஏழை வீட்டில் வந்து கூப்பிடுறாங்க, இது வீட்டுக்கு போனால் என்ன தேரும், இது இது வீட்டுக்குள்ளே போய் என்னத்தை செய்கிறது அப்படின்னு ஒரு குருவானவர் நினைச்சா அந்த குருவானவர் இடத்துல ஆவியானவர் இல்லை. உறுதி, நீ அறிஞ்சு கொண்டினா அறிஞ்சு கொண்டு வாய முடிக்கிட்டு போயிடணும், போய் சொல்லப்படாது. அந்த வேலை நமக்கு இல்லை. இது வந்து அவரவர்களை சோதி தெரிவதற்காக நம்ம சொல்லுகிற விஷயங்கள். நீங்கள் அடுத்தவங்கள சோதி தெரிகிறதுக்காக சொல்லலை, நீ உன்னை சோதி தெரிவதற்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இறைவார்த்தை நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. நீ இறைவார்த்தை அறிந்து கொண்டு நீங்க போய் சொல்லக்கூடாது.
அருங்குடையில் ஃபாதர் அப்பவுமே சொன்னார்,
சாமியார்டி சிஸ்டர்லாம் போய் சொல்லக்கூடாது.
அருங்குடையில் ஆண்டு ஃபாதர் அப்பவுமே அழுத்தமாக சொன்னார். என்ன சொன்னார்? உங்ககிட்ட ஆவியானவரே இல்லைன்னு.
ப்ரைஸ் தி லார்ட்,
ப்ரைஸ்
தி லார்ட,
ப்ரைஸ் தி லார்ட.
அப்படி போய் சொல்ல போறவங்களா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஐயோ சொல்லிடுவீங்க போல இருக்கு, எல்லாத்திட்டையும் போய் நல்லா சொல்லக்கூடாது. என்ன யோவான் 1:3:24 இப்போ வாசித்தோம் பாருங்களேன், அவரோடு இணைந்திருக்கிறவர் தூயாவியால் அவர் இணைந்திருக்கிறாராங்கிறத எப்படி அண்டி அறிந்திருக்கிறோம்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை விட்டு விலக மாட்டாங்க. 8 மணிக்கு பூசையா கட்டளை, திருச்சபை கட்டளை, ஓடுவாங்க. 7:50 உள்ளே இருப்பாங்க, அவங்க அந்த கட்டளையை நிறைவேற்றிடுவாங்க. அந்த கட்டளையில் மட்டும் அவங்க நிற்க மாட்டாங்க, அதுக்கு அப்புறம் அதிகமாக செய்வாங்க, அது வேற. ஆனால் அந்த கட்டளையிலேயாவது அவங்க கரெக்டாக நின்றுட்டு இருப்பாங்க. அருங்குடைக்கு 11 மணிக்கு இங்கே இறை செய்தி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அருங்குடை ஆண்டவர்கிட்ட வரணும்னு முடிவு பண்ணிட்டா நீ ஓடி வந்திருக்கணும், இல்லைன்னா வேற கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடணும். அங்கேயும் லேட்டாக போவேன், இங்கேயும் லேட்டாக வருவேன்னா ஆவியானவரை செக் பண்ணி பாருங்க. ப்ரைஸ் தி லார்ட்,
ப்ரைஸ் தி லார்ட்.
மத்தியானம் லைட்டாக ஒரு 12:30 to 12:45 போனால் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்குதோ, உள்ள அப்பம் கிடைக்கும் அப்படின்னா, அப்பத்துக்காக வந்தீங்கன்னா அப்பம் கிடைக்கும்,
ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு கிடைக்காது. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, தூய ஆவியாய் பெற்றவர்கள் கட்டளையை கடைபிடிக்கணும். கட்டளை என்பது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவது அல்ல. கட்டளைன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கோயிலில் போய் ஆண்டவரேன்னு கூப்பிடுறது, அருங்குடையில் வந்து கூப்பிடுறது, அங்கே போய் கூப்பிடுறது, ஒவ்வொரு கோயிலாக போய் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறது. ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுறவங்களா, தூய ஆவியால் நிரம்பினவங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கட்டளையை நிறைவேற்றுவது என்பது மத்தேயு 5:20 சொல்லுது பாருங்க, மறைநூலறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீ விண்ணரசுக்குள்ள போக முடியாது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி
லார்ட்.
ஒரு ஓரமா போயிடுற ஆண்டவரே சொல்ல முடியாது, புக முடியாது, நுழைய கூட முடியாது. பரிசேயர் மறைநூல் அறிஞர் பரிசேயர நீ பார்த்துக்கிட்டு இருக்காத, ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நெறியை விட உன் நெறி சிறந்திருக்கட்டும். அவங்களாம் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு காரியம் செய்யணும், அதை போய் செஞ்சுட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். செபம் வைக்கணும், சாமியார் நாங்கள் இன்னைக்கு 8 மணிக்கு பூசை வைக்கணும், சரி பூசை வச்சு போடுவோம், அவ்வளோதான். நான் அது என்னுடைய வேலை, ஒர்க்கு, ஜாபு. ஒரு குருவானவர் அதை ஜாபாக செய்கிறாரா அல்லது கடவுளுடைய கட்டளையாக நிறைவேற்றுறாரா? அது கடவுளுடைய கட்டளையாக நிறைவேற்றப்படுகிற போது ஆசீர்வாதமாக செய்வாங்க. அதை வெறும் ஜாபாக செய்யும் போது அப்படி தான் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ரைசலான். அப்போ அதில் ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இங்கேயும் அப்படி தான், அங்கேயும் அப்படி தான். நீங்கள் கடவுளுடைய கட்டளையாக நிறைவேற்றினீங்கன்னா கோயிலுக்குள்ளே வரும்போது பூசை நடக்கும்போது செல்ஃபோன் ஆன் பண்ணுவியா? கோயிலுக்குள்ளே பூசை நடந்துக்கிட்டு இருக்க போது நானும் பூசை வைக்கிறேன், நீங்களும் பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய நேரம் நமக்கு இது தெரியறதில்ல, யார் பூசை வைக்கிறாங்க கோயிலுக்கு போனால், யார் பூசை வைக்கிறாங்க? அதுதான் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்ல வரேன். ஃபாதர் வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஃபாதரும் நாங்களும் சேர்ந்து தான் பூசை வைக்கிறோம், நீங்களும் சேர்ந்து தான் பூசை வைக்கிறீங்க. அப்போ பூசை வைக்கிற நான் ஃபோன் எடுத்துக்கிட்டு போனால் நல்லா இருக்குமா? ஆ, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாரா, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஹலோ, ஒரு நிமிஷம் ஆ இல்லை, இந்த இப்போ தான் ப்ரீஃபேஸ் பாடிக்கிட்டு இருக்கிறேன். பிரியாணி வருதா மத்தியானமா? ஆ, வாட்டு வாட்டு, அங்கே சமைக்கிற மாட்டை கொடுத்து வைக்க, நான் வந்துடுறேன்.
இதயங்களை மேலே,
நீ ஒத்துப்பியா இதா? அப்போ சாமியார் செஞ்சால் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நாங்கள் பூசை வச்சுக்கும் போது நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து ட்ரெயின் ட்ரெயின் இவர் செல்போனை எடுத்துட்டு நீ எப்படி வெளியில் போக முடியும்? இப்போ நாங்கள் மேடையில் உட்காந்துக்கிட்டு குசு குசு சிச்சு சிச்சு பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? நாங்கள் ஒன்று என்ன பூசியில் உட்காந்து சாமி பேசிட்டே இருக்கிறார். இப்போ நாங்கள் பேசுனா தப்பு, நீ மட்டும் பேசுனா நல்லாதா? நாங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய அங்கி போட்டுட்டு வரணும்? ஏ, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இங்கே கை இல்லாமல், இங்கே கை இல்லாமல், பின்னாடி திறந்து முன்னாடி திறந்து சில ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா இங்கே தூக்கி இருக்கு, இப்படி இந்த ரெண்டு பக்கமும் தூக்கிட்டு இருக்கு. முன்னாடி மட்டும் தொங்குது, பின்னாடி தொங்குது. எப்படி போட்டு வர, வெக்கமா இல்லை? உன் பிள்ளைகளுக்கு அப்படி போட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பெற்றோர்களை தான் நான் கேட்குறேன், பிள்ளைகளுக்கு தெரியாது, வாங்கி கொடுத்தது நீ தானே? போட்டு விடு, பிள்ளைகளுக்கு போட்டு விட்டு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுரு. உன் பிள்ளை எவ்வளோ நேரம் அங்கே போட்டுக்கிட்டு ஆட்ட முடியும், மாட்டிட்டு வெளியில் வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வரும். இந்த லெக்கின்ஸ்ன்னு என்னென்னமோ போட்டுட்டு வரீங்க. தயவுசெய்து கோயிலுக்கு வரும்போது இதெல்லாம் அந்த காலோட ஒட்டிக்கிட்டு சாமியார் இழுத்து அங்கேயே நல்லா இழுத்து போட்டுட்டு வரார். சொல்றீல்ல, என்ன சாமி புடைச்சிக்கிட்டு இருக்க தொந்தி? அப்போ சாமியார் மட்டும் டீசெண்டாக வரணும், நாங்கெல்லாம் இன்டீசெண்டாக வருவோம், நீ கண்ணை திறந்து பார்க்கப்பட. இதை சொன்னோம்னா ஏன் சாமியார் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு? இந்த பழிபாவம் வந்துடப்படாதுன்னு நாங்கள் வாயை திறக்கிறதில்ல. சிவப்பிள்ளைகளே, உங்கள் பேர பிள்ளைங்க அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும். உடை, பேச்சு, பூசைக்கு வந்துட்டோம், அருங்கொடைக்கு வந்துட்டோம், அவசரம்னா நம்ம போகலாம், போகக்கூடாதுன்னு இல்லை. கோயிலுக்கு வந்தாலே கொஞ்சம் பேர் எந்திரிச்சு வாக்கிங் மாதிரியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சும்மா ஏதாவது போர் அடிச்சிச்சுன்னா வா அந்த கக்கூஸ் வரைக்கும் போயிட்டு வருவோம். ஏன் வா, தூக்கம் வர மாதிரி இருந்தால் எந்திரிச்சு அப்படியாவது போயிட்டு வா, ஏன் கக்கூஸ் பக்கம் போகிற நீ? ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, பிசாசு நம்மளை எப்படியெல்லாம் மதிமயங்க செய்கிறான் பார்த்தீங்களா? அப்போது கடவுளுக்குரிய அந்த மகிமையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கட்டளைனா என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். சும்மா கட்டளைக்குள்ளே வந்து நிற்கிற, சும்மா பூசிக்கு போன வந்தேன். இன்னைக்கு அவங்களாம் ஆண்டவருடைய வார்த்தை அறியாதவங்க வெளியில் நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் பெயர் பெற்றிருக்கிறாங்க. திருமலுக்கு வாங்கினவங்க வெளியில் நிற்கிறாங்க. நான் சொல்றேன், புதிய இனம் ஒன்றை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். புதிய விண்ணுலகு, புதிய மண்ணுலகு ஆண்டவர் படைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள உனக்கிடம் இருக்குதா, நீ பாத்துக்கோ. ஆமா, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீ ஆண்டவருடைய அந்த கட்டளைக்குள்ள நிற்கணும். நீ உள்ள போயிட்டேன்னா நிக்க நில்லு, நீ வெளியில போக கூடாது, பேச மாட்டேன், எதா இருந்தாலும் பிறகுதான் சொல்லணும். உனக்குள்ள நீ ஆர்டர் போடணும், போர் புரியணும். ஆண்டவர் போர் புரிஞ்சாரு, அவர் மேற்கொண்ட போர்ல வெற்றி அடைஞ்சாரு. கடைசியா சொன்னாரு, இதோ நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, என் ஆவியை உமது கையில் நான் வெற்றியோடு ஒப்படைக்கிறேன். ஆமா, தேவ பிள்ளைகள் நம்ம வெற்றியோடு பயணிக்க. மத்தேயு 7:21 ஆண்டவர் வாசிங்க, 7:21 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே
என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர்.
செயல்கள் பல செய்யவில்லையா
என்பர்.
எல்லாத்தையும் சொல்லுவாங்க.
அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள்,
நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள்
என வெளிப்படையாக அறிவிப்பேன்,
வெளிப்படையாக அறிவிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நானும் ஆண்டவருடைய கட்டளைக்கு நிக்காம நானும் சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகளே, அருங்குடையில என்னம்மா நான் பிரசங்கம்லாம் வச்சு ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு கட்டளைகளை நான் கருத்தாய் கடைபிடித்தாலே ஒழிய ஒராயர் சொல்ல முடியாது. இதோ எனக்கு நிறைய வேலை பளு இருந்தது, அதனால நான் இதெல்லாம் விட்டுட்டேன் சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி தராசுல நிப்பாட்ட போறார். ஆயரா இருக்கட்டும், பாப்பரசரா இருக்கட்டும், எல்லாத்தையும் நிப்பாட்டுவார். நீங்க நினைச்சுக்கொள்ள கூடாது, எல்லாரும் போயிடுவாங்க, நம்மளாம் பாவப்பட்டவங்களோ இல்ல. பரிசேயரும் சதிசேயருடைய நெறியை விட உன் நெறி சிறந்து இருக்கட்டும். நீ குருக்களை பார்த்து ஏமாந்து போகாத, கன்னியர்களை பார்த்து ஏமாந்து போகாத. அவர்களுடைய காரியத்துக்கு அவர்கள் பொறுப்பாளிகளாக நிற்பாங்க. நாம பல நேரம் அடுத்தவங்களதான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் ஏன் அப்படி இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் அப்படி இருக்கிறாங்க. நீ அவங்களுக்காக ஜெபிங்க. நீங்க அடுத்தவங்களை பார்த்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். உன் நெறி சிறந்து இருக்கிறதா? ஆண்டவருடைய கட்டளையின்படி நிக்கிறாயா? ஆண்டவர் இயேசு கட்டளைகளை குறித்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மாற்கு 12:28 சொல்றாரு. அவரோடு வாதாடி கொண்டிருந்த அந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடத்து கேட்கிறாரு, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது அப்படின்னு கேட்டாரு. மாற்கு 12:30 சொல்லுது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. ரெண்டு டிவிஷனை கடவுள் அழகாக காட்டிட்டாரு. கடவுள் அன்பு, பிறர் அன்பு. 10 கட்டளையினுடைய நிறைவு இதுதாங்க, கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இதோ அதில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது வார்த்தை 31:21, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கட்டளை இது, இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை. கடவுள் அன்பு இருக்கணும், பிறர் அன்பு இருக்கணும். இந்த இரண்டு கட்டளையை பிராக்கெட்டில் வச்சு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் அளந்து பார்க்குற அளவுகோலாக இது இருக்கிறது. இதுதான் கட்டளைகளை நிறைவேற்றுகிற அடையாளம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஆண்டவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் துவக்கத்தில் ஒரு கேள்வியோடு கூட நம்ம இதை ஆரம்பித்தோம். நீ இறந்திருந்தாலும் கேட்டால் வாழ்வு வருவாய். இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஆத்மாவில் நீ இறந்து போன ஒரு பிள்ளையாக இருந்தாலும், பாவத்தினால இறந்து போன பிள்ளையாக இருந்தாலும், கடவுளுடைய காரியத்தெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனேன்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போன பிள்ளையாக இருந்தாலும், நீ இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாய், நீ வாழ்வு பெறப்போகிறாய். யோவான் 5:25 சொல்லுது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் மட்டும் கேட்பது அல்ல, அநேகர் இறந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்களையும் கேட்க வைக்கணும், அவங்களையும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். சரியானவற்றை எல்லாரும் செய்து ஆண்டவருக்கு முன்னாடி வெற்றி வகை உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரை வரவேற்க தகுதியுள்ள பிள்ளைகளாக நிற்கணும். எல்லாம் எழுந்திரிச்சு நிற்போம்மா. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய பாதத்தில்